அனைவருக்கும் வணக்கம். பாரதியார் என்னும் அற்புத விளக்கு அவரின் சிந்தனைகளால் தற்பொழுது வரை அணையாமல் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. பாரதி என்னும் புரட்சி கவிஞர் தமிழையும் மக்களையும் அன்போடு நேசித்த பெரும் காதலன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் கொண்ட தமிழ் பற்று அளவிடவே முடியாதுங்க. மகாகவி, மக்கள் கவிஞர், வரக கவி, தேசிய கவி, விடுதலை கவி, பாட்டுக்குரு புலவன் பாரதி, தற்கால இலக்கியத்தின் விடுவெளியெல்லாம் போற்றப்பட்ட பாரதியார் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் யோசி பயிற்சி மையத்தின் பயிற்றுனர் திரு கவி முருக பாரதி அவர்கள் மகாகவி பாரதியாரின் சமூக பார்வை என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நாட்டின் சுதந்திரத்தில் அக்கறை கொண்டு புரட்சி கவிதையாய் பாடி நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களில் ஒருவர்தான் பாரதியார். பாரதியாரின் பிறந்த நாள் இன்று. பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றிய பல தகவல்களையும் பாரதியார் மேல் பற்று கொண்டுள்ள புரட்சி கவிஞர் பாரதியாரை பற்றி தன் பெயரிலேயே பாரதி என பெயர் வைத்திருக்கும் கவிஞர் முருக பாரதி பல தகவல்களையும் விரிவாக கூற இருக்காங்க. நாம கேட்கலாமா
சார்? வணக்கம் சார்.
வணக்கம் சார். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் பாரதி பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கவி முருக பாரதி, தலைவர் கவிராசன் இலக்கிய கழகம், புதுக்கோட்டை.
சார், இப்போ பாரதியாரோட பிறந்த நாள் இன்று. அவரை பற்றிய சிறப்புகளும் சமூக நோக்குடன் அவர் செய்ய கவிதைகளும் அவரை பற்றிய பல தகவல்களை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க.
அவசியமாக, மிக்க மகிழ்ச்சியோடு. எட்டை புறத்தில் எழுந்தான் அன்று இந்திய நாடு செய்த தவத்தால் எட்டிட முடியா உயரத்தில் என்றும் இருக்கும் கவிஞன் இதயம் கருணை எட்டு திக்கும் ஏற்றும் அவன் புகழ் எந்தையும் நானும் மீச்சிறு அகல் எட்டு யுகத்திலும் முடியாத அவனை எட்டு வரியினில் முயல்கின்றேன் நான். இது என்னுடைய 17 வயதில் என்னுடைய முதல் கவியரங்கத்திற்காக பாரதியை பற்றி நான் எழுதிய தொடக்க கவிதை. ஏனென்றால் பாரதி அப்படி அளக்க முடியாத பெருமைகளை கொண்டவன். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்றெல்லாம் இந்த உலகத்தை அளக்க நினைத்த பாரதியை யாராலும் அளக்கவே முடியாது. காரணம், அவன் தொடாத துறை இல்லை, அவன் பாடாத பொருள் இல்லை. அவருடைய வரிகளிலேயே சொல்வதென்றால், சொல் புதிது, சுவை புதிது, எல்லாமே புதிதாக பேசா பொருளை பேச துணிந்தேன் என்பார் பாரதி. அப்படி எல்லாவற்றையுமே புதிதாக இந்த உலகிற்கு பல்வேறு நல்ல செய்திகளை வழங்கியவர் மட்டுமல்ல, இந்தியர்களுக்கு விடுதலை வேட்கையை வழங்கியவர் மட்டுமல்ல, நம் கவிதைகளுக்கு புதிய சொற்களை வழங்கியவர் மட்டுமல்ல, அதோடு கூட இந்த சமூகத்திற்கு அற்புதமான சமநோக்கு பார்வையை வழங்கியவர் பாரதியார். அதனால்தான் அவரை மகாகவி என்கிறோம். விடுதலை பற்றி அதிகம் பாடியதால் தேசிய கவி, பெண் உரிமை பற்றி, பெண்களுக்கு வழங்க வேண்டிய அதிகாரம் பற்றி முதல் முறையாக உணரும்படி உரக்க சொன்ன கவிஞாக இருந்ததனால் அவனை பெண்ணுரிமை கவியாகவும் காண்கிறோம். ஆனால் அதோடு நின்று விடாமல் அவனை ஒரு சமூக சிந்தனையாளனாக காண்பது அவசியம் இந்த நாளில் என்று நினைக்கிறேன். 1882 December 11 பிறந்த பாரதிக்கு 140 வயது முடிந்து இன்று 141வது வயது தொடங்குகிறது. ஆனால் இன்றும் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். காசியில் அவர் வாழ்ந்த பகுதியில் எங்கே அவர் புதிய மொழிகளை எல்லாம் கற்றுக்கொண்டாரோ, உலக இலக்கியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டாரோ, அந்த காசியில் இன்று தமிழ் சங்கமமாய் பாரதியினுடைய பெருமை நம்முடைய இந்திய அரசால் கொண்டாடப்படுகிறது. இதே இந்த நாளில் பாரதியாரினுடைய திருவுருவச் சிலை அவர் வாழ்ந்த அந்த காசி நகரத்தினுடைய வீட்டில் தமிழக அரசால் திறந்து வைக்கப்படுகிறது. வீடுதோறும் வீதிதோறும் தமிழர்கள் அத்தனை பேரும் பாரதியை இன்றும் நினைந்து போற்றிக் கொண்டிருக்கின்றனர் என்று சொன்னால் அதற்கு அவருடைய கவிதை திறன் மட்டும் காரணமல்ல, சமூக பார்வைதான். நான் முன்பு சொன்ன இடத்திலேயே தொடர்கிறேன். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று சொன்னார் அல்லவா, அதோடு நிறுத்தியிருந்தால் அவர் இன்னொரு அற்புதமான கவிஞர் என்ற அளவிலே நின்றிருப்பார். அவர் அதிலே சொல்வார், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று சொல்வார். அதாவது சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவது எவ்வளவு முக்கியமோ அதற்கு சமமானது சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரமும் என்பதுதான் அவருடைய அந்த சமநோக்கு பார்வை. ஒன்றை உயர்வென்றும் ஒன்றை தாழ்வென்றும் சொல்வது அவருக்கு ஒரு நாளும் ஆகாது. குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றுதான் குழந்தைகளுக்கு கூட அவர் போதித்தார். இன்னும் சொல்ல போனால், இந்த உலகையே ஒன்றாக, இந்த உலகையே உறவாக கருதியவர் மகாகவி பாரதியார். எல்லா கவிஞர்களாலும் மனிதர்களை நேசிக்க முடிந்தது. ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி பலர் சிந்தித்தார்கள். ஆனால் பாரதி அதையும் கடந்து ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று சொன்னதோடு நிறுத்திவிடாமல், இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்தையும் உறவாக பார்க்க முடிந்தது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பார் வள்ளலார். பாரதி சொல்கிறான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொன்ன. இப்படி இயற்கையை கூட மனிதர்களோடு சேர்ந்த ஒரே உறவாக காண முடிந்த அந்த ஒற்றுமை உணர்வு பாரதியினுடைய சமூக பார்வைகளிலே இன்றைக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக கவிதை எழுதுபவர்கள் எல்லோரும் அப்படியே வாழ்வதில்லை. ஆனால் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தவன் பாரதி. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று ஏதோ பாட்டிற்காக பாடியவன் அல்ல. தன் வீட்டில் இருந்த மிக குறைவான அளவு அரிசியை கூட புறாக்களுக்கும் குருவிகளுக்கும் காக்கைகளுக்கும் உணவாக போட்டு அதை கண்டு மகிழ்ந்தவன். தான் பசித்திருந்த பொழுதும் தன் குடும்பம் பசித்திருந்த பொழுதும், நாம் உண்டிருந்தால் இதை 4 பேர் கூட சாப்பிட்டிருக்க முடியாது, இந்த பறவைகள் பார் எத்தனை 100 பறவைகள் இதை உணவாக உட்கொள்ள முடிகிறது என்று அகமகிழ்ந்தவர் பாரதி. அதனால்தான் அவரால் அப்படி பாட மட்டுமல்ல, அப்படி சிந்திக்க, அப்படி வாழ, அப்படி நடைபோட எல்லாவற்றிலும் முடிந்தது. இன்றும் கூட அவருடைய இறப்பை பற்றி நாம் ஒரு செய்தியாக பதிவு செய்வது, பார்த்தசாரதி கோயிலில் இருந்த யானையால் அவர் மோதப்பட்டு அதனால் அவர் இறந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகும் பாரதி பல மாதங்கள் உயிரோடு இருந்து வயிற்று போக்கினால் அவதிப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்தார் என்பதுதான் சரித்திர உண்மை. ஆனால் அந்த யானை கூட அவருக்கு மிகவும் நெருங்கிய நட்பாக இருந்தது என்பதுதான் வரலாறு. என்னுடைய தந்தையார் அமரர் கவிஞர் கண்ணன் வார்த்தைகளிலே சொல்வதென்றால், பழம் போல் பழகிய பழக்கம் என்று அந்த பார்த்தசாரதி கோயில் யானைக்கும் பாரதிக்கும் இடையே இருந்த நட்பை உறவை விவரிக்கலாம். அப்படி எல்லா உயிர்களிடத்திலும், எல்லா மனிதர்களிடத்திலும், இயற்கை இடத்திலும் அளப்பரிய பாசம் கொண்டு இந்த உலகை ஒன்று என்று ஆக்குவதற்கான முழு முயற்சியை விதைத்தவன், சிந்தனையை நம்மிடையே தூண்டியவர் பாரதிதான். ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள். அப்படி இருந்தா என்ன ஆகும்னு அடுத்த வரியிலேயே சொல்றாரு. எல்லாரும் ஒண்ணு நம்ம நினைச்சிட்டோம்னா உலகு இன்பக்கேணி அப்படிங்கிற இந்த உலகத்துல இன்பம் தோண்ட தோண்ட சுரக்கும். இப்படி ஒரு வாழ்நாள் தான் பாரதி தன்னுடைய 39 ஆண்டுகளில் நமக்காக ஒரு அற்புதமான செய்திகளை நமக்காக விட்டு சென்றார். நாம் அதிலிருந்து ஒரு பாடத்தையாவது படித்துக் கொண்டோம் என்று சொன்னார். இந்த ஒரு பாடம் அப்படிங்கிறது இந்த ஒன்றின் பாடமாக இருந்தால், இந்த உலகையே உறவாக கொள்ளக்கூடிய, எல்லோரையும் சமமாக எண்ணக்கூடிய, உயர்வு தாழ்வு பேணாமல் எல்லாரையும் உறவாக நட்பாக காணக்கூடிய ஒரு அற்புதமான சமூகம் இங்கே உருவானால் அதுதான் பாரதியாரினுடைய இந்த பிறந்த நாளில் நாம் செலுத்தக்கூடிய ஒரு நல்லதொரு அஞ்சலியாக அவருக்கு அமையும். அதனால்தான் சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக அவருடைய பிறந்த நாளை எங்களுடைய கவிராசன் இலக்கிய கழகத்தின் சார்பில் புதுக்கோட்டையில் மிகச்சிறந்த அளவில் கொண்டாடி வருகிறோம். இன்று கூட மாலை 6 மணிக்கு அந்த நிகழ்ச்சி புதுக்கோட்டையிலே நடைபெறுகிறது. எதற்காக பாரதியை பற்றி தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த முக்கியமான காரணம், இன்று கூட பத்திரிகைகளில் வெளிவந்த கட்டுரைகளில் ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள், பாரதியை பற்றி பலர் வரலாறுகள் எழுதியிருந்தாலும், அவருடைய மனைவியார் எழுதியிருக்கிறார், அவருடைய மகள்கள் எழுதியிருக்கிறார்கள், அவர் செல்லமாக பார்த்த யதுகிரி அம்மாள் எழுதியிருக்கிறார், அவர் யாருக்கு பூநூல் அணிவித்து மிகப்பெரிய சமூக புரட்சி செய்தாரோ அந்த கனகலிங்கம் என் குருநாதர் பாரதி என்று எழுதியிருக்கிறார். அவரோடு பக்தனாய் பித்தனாய் நண்பனாய் தொடர்ந்த வா ரா எனும் வா ராமசாமி எழுதியிருக்கிறார், பத்மநாபன் எழுதியிருக்கிறார். இன்னும் நிறைய பேர் பாரதியாரினுடைய சரித்திரத்தை வேறு வேறு கோணங்களில் எழுதியிருந்தாலும் இன்றும் கூட ஒரு முழுமையான பாரதியினுடைய வரலாறு நமக்கு தேவைப்படுகிறது. காரணம், வார்த்தைகளால் இந்த உலகை சிந்திக்க தூண்டியவனும் தன்னுடைய வாழ்க்கையால் இந்த உலகிற்கு உதாரணமானவனும் ஆகிய பாரதி இந்த சமூகத்தினுடைய எல்லா சிக்கல்களையும் தீர்ப்பதற்கு ஒரு பொன்னால் ஆன கருவியாக நமக்கு பயன்படுகிறார். அதனால் அவருடைய புகழை, அவருடைய சமூக பார்வைகளை உணர்ந்து இந்த சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றுவோமேயானால் இந்த நாள் ஒரு பயனுள்ள நாளாக, உண்மையிலேயே பாரதியை நினைந்து போற்றக்கூடிய நாளாக அமையும் என்று நான் நினைக்கிறேன்.
புரட்சி கவிஞர் பாரதியாரை பற்றி முருக பாரதி அப்படிங்கிற ஒரு கவிஞரான நீங்க இந்த தினத்துல அவருடைய பிறந்த நாளை நினைவுபடுத்தும் விதமாகவும், அதே நேரத்தில் தொடர்ந்து 15 வருடங்களாக மறக்காமல் தொடர்ந்து பல்வேறு கலையரங்கும் நிகழ்ச்சிகள் இது போன்று மக்களிடையே தெரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் விதமாகவும் செயல்பட்டு வரீங்க. உங்களுக்கும் புதுகை பண்பலை மற்றும் நேர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாள்தோறும் பாரதியை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய எனக்கு அவருடைய பிறந்த நாளில் உங்களோடு அவரை பற்றிய செய்திகளை பகிர்வதற்கு வாய்ப்பளித்த புதுகை பண்பலைக்கும், கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதுகை பண்பலை நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேயர்களே, இதுவரை கவிஞர் முருக பாரதி அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இவரை தொடர்ந்து ஓணாங்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் க. விஜயலட்சுமி அவர்கள் பாரதியாரை பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களே, அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கவிஞர் க. விஜயலட்சுமி, தலைமை ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஊனாங்குடி அறிமுக ஒன்றியம் புதுக்கோட்டை மாவட்டம். இன்று பாரதியார் பிறந்த நாள், 11/12/22 என்று உலகம் முழுதும் அவரை போற்றி பாராட்டக்கூடிய ஒரு திருநாள். எனவே பாரதியாரை பற்றிய சில கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நவீன தமிழ் கவிதைகளுக்கு தகப்பன்தான் நம் மீசைக்கார புலவன் பாரதி. தமிழ், தமிழர் நலன், பெண் விடுதலை, தீண்டாமை போன்றவற்றிற்காக ஒரு நூற்றாண்டிற்கு முன்னரே தன் கவிதைகளால் உறக்க கத்தியவன்தான் நம் தேசிய கவி பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண் விடுதலை பற்றி பாடியவரும் இவரே. இவர் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் 1882 December 11 அன்று சின்னச்சாமி ஐயர் லட்சுமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். 7 வயதிலிருந்தே இவர் கவிதைகள் எழுதும் ஆற்றல் பெற்றவர். தனது 11வது வயதில் கவி பாடத் தொடங்கினார். இவரது கவித்திறமைகளை பாராட்டி எட்டயபுர மன்னன் இவருக்கு பாரதி என்ற பெயர் சூட்டினார். தமிழ் அறிஞர்களோடு சொற்போரில் வாதிடும் திறமை பெற்றவர். 5 வயதில் தாயாரை இழந்தவர். 16 வயதில் தன் தந்தையும் இழந்து வறுமையில் வாடியவர். வறுமையில் வாடிய போதும் தன் நேர்மை நிலை மாறாது வாழ்ந்தவர். பிறகு காசிக்கு சென்று அகமதாபாத் கல்லூரியில் சமஸ்கிருதம் கற்றார். பிறகு இந்தி, வங்காளம், ஆங்கிலம், பிற மொழிகளிலும் புலமை பெற்றார். இவரது கவிதைகள் முதலில் அச்சிற்கு வந்தது 1903 பின்பு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். 1909 அரசியலில் ஈடுபட்டு விடுதலை உணர்வுகளை மக்களுக்கு ஊட்டும் கவிதைகளை பாடல்கள் மூலமாக எழுதி புரட்சி செய்து வந்தார். அதன்பின் சுதேசமித்திரன், இந்தியா போன்ற பத்திரிகைகளை வெளியிட்டார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல பாடல்களை எழுதியுள்ளார். 1912 பகவத்கீதை என்னும் நூலை தமிழில் வெளியிட்டார். பணக்கார ஒருவர் தட்டில் பணத்தையும் பழங்களையும் வைத்து அவருக்கு பரிசாக அளித்தார்கள். அப்பொழுது, பணத்தை நீயே வைத்துக்கொள், பழங்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் என்று தன் வறுமை நிலையிலும் நேர்மை நிலையோடு வாழ்ந்தவர்தான் நம் பாரதி. மகாகவி, முண்டாசு கவிஞர், மீசை கவி, விடுதலை கவிஞர், தேசிய கவி என சிறப்பு பெயர்கள் உண்டு. எனக்கு பிடித்த பாடல் ஒன்று இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை பேருக்கு ஒரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்று என்ற பாடல் வேற்றுமையிலும் ஒற்றுமை என்ற உணர்வை ஏற்படுத்துவதால் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இது. எனக்கு மிகவும் பிடித்த கவிதை ஒன்று இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். பாரதியாருடைய கவிதை. எவனையும் வெற்று காகிதம் என்று ஒருபோதும் எண்ணாதே, எவனையும் வெற்று காகிதம் என்று ஒருபோதும் எண்ணாதே, ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் என்ற கவிதை மிகவும் சிறப்பான ஒரு கவிதை. அதன் பிறகு பாரதியாருடைய இரண்டு கடிதங்களை பற்றி இங்கே பதிவிட விரும்புகின்றேன். கவிஞர் முருகபாரதி அவர்கள் ரத்துக்கூடிய நல்ல செய்தி என்ற இதழில் வெளிவந்த கவிதை. இந்த இரண்டு கவிதைகள் பாரதியார் தம்பிக்கு எழுதுவதாக ஒரு கவிதை கடிதமும், தன் மனைவிக்கு எழுதுவதாக ஒரு கடிதமும், இரு கடிதங்களை நான் படித்து மகிழ்ந்தேன். அந்த கடிதத்தின் கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தனது தம்பிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அன்பு தம்பி விஸ்வநாதனுக்கு, நீ ஊருக்கு வருவதாக எழுதியிருந்தாய், மிக்க மகிழ்வு. நீ வரும் பாதையை நான் நோக்கியிருக்கின்றேன். நீ சுகமாக இருக்கின்றாயா? நான் இங்கு சுகமாக இருக்கின்றேன். தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்று மகிழ்வோடு இருக்கின்றேன். நீ கவலைப்படாதே, பொறுமையாக இரு. எந்த சூழ்நிலையும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொறுமையாலும் பயமின்மையாலும் இவ்வுலகில் மனிதன் தேவத்தன்மை அடைவான். எனவே இன்றும் நீ மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு, எனக்கு இனிமேல் இங்கிலீஷில் கடிதம் எழுதாதே, தப்பும் தவறுமாக தமிழில் நீ எழுதினாலும் நான் புரிந்து படித்து அறிவேன், எனவே நீ தமிழிலே இனிமேல் கவிதை எழுத வேண்டும் என்று தன்னுடைய தமிழ் உணர்வை தன் தம்பியிடம் வெளிப்படுத்தி இருக்கின்றார் இக்கடிதம் மூலமாக. அடுத்ததாக தன் மனைவி செல்லம்மாளுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். அக்கடிதத்தில், எனதருமை காதலி செல்லம்மாளுக்கு ஆசீர்வாதம், உன் அன்பான கடிதம் கிடைத்தது. என்னை நினைத்து நீ கவலைப்படாதே, என்றும் நான் தவறாக நடப்போன் அல்ல. தைரியமாக இரு. நீ கவலைப்படும் நேரங்களில் தமிழை நன்றாக படித்து வாழ்ந்தாயானால் மிகவும் நான் சந்தோஷம் வருவேன் என்று கூறி அந்த கடிதத்தை தனது மனைவிக்கு எழுதியிருக்கிறார். இந்த இரு கடிதங்களிலும் தனது தமிழ் உணர்வை பதிவு செய்திருக்கின்றார். தன்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதும் பொழுதும், தன்னுடைய தம்பிக்கு கடிதம் எழுதும் பொழுதும், அவர்களையெல்லாம் விசாரித்த பாரதி தமிழ் மொழியின் மீது எவ்வளவு பற்றுக்கொண்டு அந்த தமிழை தூக்கி பிடித்திருக்கின்றார் என்று நினைக்கும் பொழுது நம் உள்ளம் மகிழ்கிறது. அடுத்து சமீபத்தில் நான் புதுச்சேரியில் கடந்த 13, 11, 22 புதுகை தமிழ்ச்சங்கத்தில் அனைத்துலக பொங்குதமிழ்ச் சங்கமும் பன்ருட்டி செந்தமிழ்ச் சங்கமும் இணைந்து நடத்திய பாரதியார் நூற்றாண்டு விழா அனைத்துலக பொங்குதமிழ்ச் சங்கத்தின் தலைவர் திரு சுப சுந்தர பழனியப்பன் அவர்களுடைய தலைமையில் நடந்தது. அவ்விழாவிற்கு சென்ற நான் பாரதியாருடைய வாழ்ந்த இல்லத்தில் பாரதி வாழ்ந்த இல்லத்திற்கு சென்றேன். அவர் அமர்ந்து கவிதைகள் எழுதிய இடங்களை தொட்டு பார்த்து மகிழ்ந்தேன். அவரது கையெழுத்தில் எழுதப்பட்ட கவிதை தாள்களை பார்த்தேன். அவரது புத்தகங்கள் அவர் இல்லத்தில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளது. அவர் அமர்ந்த சாய்வு நாற்காலி, படுத்திருந்த பலகை மற்றும் பயன்படுத்திய பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தையும் தொட்டு பார்த்து நான் மகிழ்ச்சி கொண்டேன், மிகவும் அகமகிழ்ந்தேன். அப்பொழுது பாரதியாருடைய எள்ளு பேரன் அவ்விழாவிற்கு 5ஆம் தலைமுறையைச் சேர்ந்த பாரதியார் எள்ளு பேரன் மதிப்புமிகு நிரஞ்சன் பாரதி அவர்கள் அவ்விழாவில் கலந்து கொண்டார்கள். அவர்களின் திருக்கரங்களால் பைந்தமிழ் பாரதி என்ற விருதை நான் பெற்று மகிழ்ந்தேன் என்பதை இந்நேரத்தில் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். இவ்வாறு பாரதியுடைய புகழ் என்றென்றும் உலகம் முழுதும் ஒலிக்கட்டும். அவருடைய தமிழ், ஆர்வம், அவர் எழுதிய கவிதைகள், அவர் எழுதிய பாடல்கள் இன்றும் மாணவர்கள் மனதில் நிலைத்து நிற்கின்றது. பள்ளிகள் முதல் கல்லூரி வரையிலும் அவருடைய பாடல்கள் இன்று தமிழ் ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதத்தில் பல போட்டிகளில் பாடப்படுகின்றது. முண்டாசு கவியின் சிறப்பு என்றென்றும் நம் உலகை விட்டு என்றும் நீங்காது. அவருடைய பூத உடல் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய புகழுடல் இன்றும் உலகம் முழுவதும் தவழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே தமிழை போற்றுவோம், பாரதிக்கு தலை வணங்குவோம் என்று கூறி பாரதியாரின் இப்பிறந்த நாள் விழாவில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கா விஜயலட்சுமி அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.0@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பன்மலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.